ஓம் சாந்தி. மார்ச் 19, 2026 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, பாபாவும் தாதாவும் அகங்காரமற்றவர்களாகவும் ஆத்ம உணர்வு உடையவர்களாகவும் இருக்கிறார்கள். அவ்வாறே நீங்களும் தந்தையை பின்பற்றும் பொழுது சதா தொடர்ந்து முன்னேறி செல்வீர்கள். கேள்வி: உயர்ந்ததோர் அந்தஸ்தை பெறுவதற்கு எதனை குறித்து நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும்? பதில்: உயர்ந்ததோர் அந்தஸ்தை பெற விரும்பினால் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டியவை: 1. உங்களது மனதால் கூட எவருக்கும் துன்பம் விளைவிக்காமல் இருத்தல். 2. எந்த ஒரு சூழ்நிலையிலும் கோபப்படாமல் இருத்தல். 3. தந்தைக்கு உரியவர்கள் ஆன பின்னர் தந்தையின் பணியிலோ அல்லது இந்த ருத்ரரின் யாகத்திலோ எந்த இடையூறு விளைவிக்காமல் இருப்பது. சிலர் பாபா பாபா என தொடர்ந்து கூறுகிறார்கள். ஆனால் அவர்களிடம் ராஜரீகமான பழக்க வழக்கங்கள் இல்லாத காரணத்தினால் அவர்களால் உயர்ந்ததோர் அந்தஸ்தை பெற முடியாது. ஓம் சாந்தி. தந்தையிடமிருந்து நிச்சயமாக ஆஸ்தியை பெற வேண்டும் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் மிக தெளிவாக விளங்கிக் கொள்கிறீர்கள். எவ்வாறு? ஸ்ரீமத்தை பின்பற்றுவதாலேயே ஆகும். கீதை என்ற ஒரு சமய நூலே உள்ளது. அதிலேயே கடவுளால் பேசப்பட்ட மேன்மையான வாசகங்கள் உள்ளன என பாபா விளங்கப்படுத்தியுள்ளார். கடவுளே அனைவருக்கும் தந்தையாவார். மேன்மையான வாசகங்கள் கடவுளால் பேசப்படுகின்றன. கடவுள் நிச்சயமாக வந்து ஆத்மாக்களை மேன்மையாக்கி இருக்க வேண்டும். ஆகையாலேயே அவர் புகழப்படுகின்றார். ஸ்ரீமத் பகவத்கீதை என்றால் கடவுளால் பேசப்பட்ட மேன்மையான வாசகங்கள் என்று அர்த்தமாகும். கடவுள் நிச்சயமாக அதி மேலானவர். அந்த ஒரு சமய நூலில் மட்டுமே மேன்மையான வாசகங்கள் நினைவு கூறப்பட்டுள்ளன. கடவுளால் பேசப்பட்ட மேன்மையான வாசகங்கள் வேறு எந்த சமய நூலிலுமே இல்லை. அதை எழுதியவரும் அந்த மேன்மையான வாசகங்கள் யாருடையவை என்பதை புரிந்து கொள்ளவில்லை. ஏன் அந்த தவறு நடந்தது? அவை அனைத்தையும் தந்தை வந்து விளங்கப்படுத்துகின்றார். ராவண ராஜ்யம் ஆரம்பித்த காலத்திலிருந்து அவர்கள் ராவணனுடைய கட்டளைகளை பின்பற்ற தொடங்கினார்கள். ராவணனுடைய கட்டளைகளை பின்பற்றுபவர்களாலேயே முதலாவது பெரிய தவறு செய்யப்பட்டது. அவர்கள் ராவணனால் அறையப்படுகிறார்கள். குண்டுகள் போன்றவற்றை தயாரிக்கின்ற அந்த மக்களை சங்கரரே தூண்டுகின்றார் என கூறப்படுவதைப் போலவே 5 விகாரங்களான ராவணன் மனிதர்களை தூய்மையற்றவர்கள் ஆக்குவதற்கு தூண்டுகின்றான். ஆகையாலேயே அவர்கள் அழைக்கின்றார்கள், ஓ தூய்மையாக்குபவரே வாருங்கள். எனவே தூய்மையாக்குபவர் ஒரே ஒருவரே. அனைவரையும் தூய்மையற்றவர்கள் ஆக்குபவன் உங்களை தூய்மையாக்குபவரிலிருந்து வேறானவன் என்பது இதிலிருந்து நிரூபிக்கப்படுகிறது. இருவரும் ஒருவராக இருக்க முடியாது. நீங்கள் ஒவ்வொருவரும் செய்கின்ற முயற்சிக்கு ஏற்ப வரிசை கிரமமாக இந்த விஷயங்களை விளங்கிக் கொள்கிறீர்கள். அனைவருக்குமே நம்பிக்கை இருக்கிறது என நினைத்து விட வேண்டாம். அது வரிசை கிரமமாகவே உள்ளது. எந்த அளவிற்கு அதிகமாக நம்பிக்கை உள்ளதோ அந்த அளவிற்கு அதிகமாக சந்தோஷம் உள்ளது. நீங்கள் தந்தையின் வழிகாட்டல்களை பின்பற்ற வேண்டும். சுய ஆட்சி என்ற அந்தஸ்தை பெறுவதற்கு நாங்கள் ஸ்ரீமத்தை பின்பற்ற வேண்டும். சாதாரண மனிதர்கள் தேவர்கள் ஆகுவதற்கு அதிக காலம் எடுப்பதில்லை. நீங்கள் முயற்சி செய்கிறீர்கள். நீங்கள் மம்மாவையும் பாபாவையும் பின்பற்றுகின்றீர்கள். அவர்கள் மற்றோரையும் தம்மை போலவே ஆக்குவதற்காக சேவை செய்கிறார்கள். ஆகையாலேயே அவர்கள் செய்கின்ற சேவையோடு ஒப்பிடும் பொழுது நீங்கள் என்ன சேவையை செய்கின்றீர்கள் என்பதை நீங்களே புரிந்து கொள்ளலாம். சிவ் பாபாவும் பிரம்மா தாதாவும் இணைந்திருக்கிறார்கள் என பாபா விளங்கப்படுத்தியிருக்கின்றார். ஆகையால் அவரே அனைவரிலும் மிகவும் நெருக்கமானவர் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அவரது, அதாவது பிரம்மாவின் பரிபூரணமான ரூபமே சூட்சும உலகில் காணப்படுகிறது. ஆகையால் நிச்சயமாக அவர் அனைவரிலும் முன்னிலையில் இருக்க வேண்டும். தந்தை எவ்வாறு ஆணவமற்றவராகவும் ஆத்ம உணர்வு உடையவராகவும் இருக்கின்றாரோ அவ்வாறே இந்த தாதாவும் ஆணவம் அற்றவர். இவர் கூறுகின்றார், சிவ் பாபா தொடர்ந்து உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். முரளி பேசப்படும் பொழுது அந்த பாபா கூறுகின்றார், இவர் மூலமாக ஷிவ் பாபாவே பேசுகின்றார் என்பதை விளங்கிக் கொள்ளுங்கள். இந்த பிரம்மாவும் நிச்சயமாக கேட்டுக்கொண்டிருக்கின்றார். அவர் கேட்காமலோ அல்லது உபதேசிக்காமலோ இருந்தால் எவ்வாறு அவரால் உயர்ந்ததோர் அந்தஸ்தை பெற முடியும்? எவ்வாறாயினும் அவர் தனது சுய சரீர உணர்வை நீக்கி கூறுகின்றார், அனைத்தையும் உபதேசிப்பவர் ஷிவ் பாபாவே என்பதை விளங்கிக் கொள்ளுங்கள். நான் தொடர்ந்து முயற்சி செய்கின்றேன். ஷிவ் பாபா மாத்திரமே அனைத்தையும் விளங்கப்படுத்துகின்றார். தூய்மையற்ற ஸ்திதியை கடந்தே இவரும் வந்திருக்கின்றார். மம்மா குமாரி ஆதலால் அவர் முன்னேறி சென்று விட்டார். குமாரிகளாகிய நீங்களும் அம்மாவை பின்பற்ற வேண்டும். இல்லறத்தினர் பாபாவை பின்பற்ற வேண்டும். நீங்கள் தூய்மையற்றவர்கள் என்பதையும் நீங்கள் தூய்மையாக வேண்டும் என்பதையும் நீங்கள் ஒவ்வொருவரும் விளங்கிக் கொள்ள வேண்டும். நினைவு யாத்திரையே தந்தை உங்களுக்கு பிரதானமாக கற்பிக்கின்றார். இதில் எவ்வித சரீர உணர்வும் இருக்கக்கூடாது. அச்சா, உங்களில் எவருக்கேனும் இந்த ஞானத்தை கொடுக்க முடியாது விட்டால் நினைவு யாத்திரையில் நிலைத்திருங்கள். நினைவு யாத்திரையில் நீங்கள் நிலைத்திருந்தால் உங்களால் அந்த ஞானத்தை கொடுக்க முடியும். எவ்வாறாயினும் நினைவு யாத்திரையில் நீங்கள் நிலைத்திருக்க மறந்தால் பரவாயில்லை. இந்த ஞானத்தை முதலில் கொடுத்துவிட்டு அதன் பின்னர் உங்களை நினைவு யாத்திரையில் ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள். ஏனெனில் ஒளிக்கு அப்பால் செல்கின்ற ஸ்திதியே ஓய்வு பெறுகின்ற ஸ்திதியாகும். ஆத்ம உணர்வில் நிலைத்திருந்து தந்தையையும் சக்கரத்தையும் நினைவு செய்வதே பிரதான விஷயமாகும். எவருக்குமே துன்பம் விளைவிக்காதீர்கள். தந்தையை மட்டுமே நினைவு செய்து கொண்டிருங்கள். இது ஒரு யாத்திரையாகும். எவரேனும் ஒருவர் மரணமடையும் பொழுது அவர் சொர்க்கத்திற்கு சென்றுவிட்டார் என அவர்கள் கூறுகிறார்கள். அறியாமை பாதையில் ஒருவருமே சொர்க்கத்தை நினைவு செய்வதில்லை. சொர்க்கத்தை நினைவு செய்தல் என்றால் இங்கு மரணித்து வாழ்வதாகும். எவருமே அதை அத்தனை சுலபமாக நினைவு செய்வதில்லை. நீங்கள் வீடு திரும்ப வேண்டும் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது விளங்கிக் கொண்டிருக்கின்றீர்கள். தந்தை கூறுகின்றார், தந்தையை எவ்வளவு அதிகமாக நினைவு செய்கின்றீர்களோ அந்த அளவிற்கு உங்களது சந்தோஷம் என்ற பாதரசம் அதிக அளவில் உயரும். உங்களது ஆஸ்தியையும் நீங்கள் நினைவு செய்ய வேண்டும். தந்தையை எவ்வளவு அதிகமாக நினைவு செய்கின்றீர்களோ அதே அளவிற்கு நீங்கள் முக மலர்ச்சியுடனும் இருப்பீர்கள். தந்தையை நினைவு செய்யாததால் குழப்பமடைந்து தொடர்ந்து நீங்கள் திணறுவீர்கள். அந்த அளவிற்கு அதிக நேரத்திற்கு உங்களால் நினைவில் நிலைத்திருக்க முடியாது. பாபா உங்களுக்கு காதலன் காதலி பற்ற உதாரணத்தை காட்டியுள்ளார். அவர் தனது பத்னியை செய்து கொண்டிருக்கின்றார். அவள் நெசவு செய்து கொண்டிருந்தாலும் அவளது காதலனே அவளது முன்னிலையில் தோன்றுகின்றான். காதலி தனது காதலனை நினைவு செய்கின்றாள். அதன் பின்னர் காதலனும் தனது காதலியை நினைவு செய்கின்றான். இங்கு நீங்கள் ஒரே ஒரு தந்தையை மாத்திரமே நினைவு செய்ய வேண்டும். தந்தை உங்களை நினைவு செய்ய வேண்டியதில்லை. தந்தையே அனைவரதும் அன்பிற்கினியவர். குழந்தைகளாகிய நீங்கள் எழுதுகின்றீர்கள், பாபா நீங்கள் என்னை நினைவு செய்கின்றீர்களா? ஓ, அனைவரதும் அன்பிற்கினியவர் எவ்வாறு காதிகளாகிய உங்களை நினைவு செய்ய முடியும்? அது சாத்தியம் அல்ல. அவரே அன்பிற்கினியவர். அவர் காதலியாக முடியாது. நீங்களே அவரை நினைவு செய்ய வேண்டும். நீங்கள் ஒவ்வொருவரும் அந்த ஓர் அன்பிற்கினியவரின் காதலி ஆகின்றீர்கள். அவரும் காதலி ஆகுவாராயின் அவர் எத்தனை பேரை நினைவு செய்வார்? அது சாத்தியம் அல்ல. அவர் கூறுகின்றார், நான் யாரையும் நினைவு செய்வதற்கு என்னிடம் எந்த பாவசுமையும் இல்லை. உங்களிடமே பாவசுமை உள்ளது. தந்தையை நீங்கள் நினைவு செய்யாது விட்டால் உங்களின் பாவசுமை அகற்றப்பட முடியாது. நான் ஏன் எவரையேனும் நினைவு செய்ய வேண்டும்? ஆத்மாக்களாகிய நீங்களே என்னை நினைவு செய்ய வேண்டும். நினைவு செய்தலில் எந்த அளவிற்கு அதிகமாக நீங்கள் நினைத்திருக்கின்றீர்களோ அந்த அளவிற்கு ஆத்மாக்களாகிய நீங்கள் அதிக அளவில் தூய தர்மாத்மாக்களாகி அந்த அளவிற்கு உங்களது பாவங்களும் அதிக அளவில் தொடர்ந்தும் அழிக்கப்படும். இலக்கு மிகவும் உயர்ந்தது. ஆத்ம உணர்வு உடையவர்கள் ஆகுவதற்கு அதிக முயற்சி தேவையாகும். இந்த ஞானம் முழுவதையும் நீங்கள் பெறுகின்றீர்கள். நீங்கள் செய்கின்ற முயற்சிக்கு ஏற்ப வரிசை கிரமமாக த்ரிகால் தரிசிகள் ஆகின்றீர்கள். முழு சக்கரமும் உங்களது புத்தியில் இருக்க வேண்டும். தந்தை விளங்கப்படுத்துகின்றார், நீங்களே கலங்கரை விளக்கங்கள் அல்லவா, நீங்களே அனைவருக்கும் சாந்தி தாமத்திற்கும் சந்தோஷ தாமத்திற்குமான பாதையை காட்டுகின்றீர்கள். இந்த புதிய விஷயங்கள் அனைத்தையும் நீங்கள் கேட்கின்றீர்கள். ஆத்மாக்களாகிய நீங்கள் உண்மையிலேயே சாந்தி தாமத்து வாசிகள் என்பதை அறிவீர்கள். நீங்கள் உங்கள் பாகங்களை நடிப்பதற்கே இங்கு வருகின்றீர்கள். நாங்கள் நடிகர்கள். இந்த எண்ணங்களை தொடர்ந்து உங்களது புத்தியில் வைத்திருந்தால் நீங்கள் போதை உடையவர்கள் ஆகுவீர்கள். ஆரம்பம் முதல் மத்தியமத்தின் மூலமாக இறுதி வரை உங்களது பாகம் என்ன என்பதை தந்தை விளங்கப்படுத்தி உள்ளார். நீங்கள் நிச்சயமாக உங்கள் கர்மாதீத நிலையை அடைந்து சத்தியுகத்திற்கு செல்கின்றீர்கள். இந்த அக்கறையை கொண்டிருக்கும் பொழுதே அதே நேரத்தில் உங்களுக்கு நன்மை விளைவித்துக் கொள்ளுங்கள். பண்டிதராக மட்டுமே இருந்து விடாதீர்கள். நீங்களே அந்த ஸ்திதியில் இல்லாமல் அதனை மற்றவர்களுக்கு கற்பிப்பீர்கள் என்றால் அதனால் எவ்வித தாக்கமும் ஏற்படாது. நீங்களும் உங்களது சொந்த முயற்சியை மேற்கொள்ள வேண்டும். நினைவில் நிலைத்திருப்பதற்கு பாபா எவ்வாறு முயற்சி செய்கின்றார் என்பதை உங்களுக்கு பாபா கூறுகின்றார். புத்தியின் யோகத்தை துண்டிக்கும் வகையில் சில நேரங்களில் மாயையின் புயல்கள் வருகின்றன. பல குழந்தைகள் தங்களது அட்டவணையை அனுப்புகிறார்கள். அவர்கள் தன்னிலும் முன்னேறி செல்வதை பார்க்கும் பொழுது பாபா வியப்படைகின்றார். அந்த வலுவை அவர்கள் உணர்வதால் அவர்கள் தங்களது அட்டவணையை எழுத தொடங்குகிறார்கள். அவ்வளவு விரைவாக அவர்கள் ஓடுவார்களாயின் அவர்கள் முதல் இலக்கத்தை பெறுவார்கள். ஆனால் அது அவ்வாறு இல்லை. அவர்கள் தமது அட்டவணையை எழுதும் விஷயத்திலேயே அவ்வாறு இருக்கிறார்கள். இன்னும் எத்தனை பேரை தங்களை போல் உருவாக்கி உள்ளார்கள் என்பதை பற்றி அவர்கள் எழுதுவதில்லை. மற்றோரும் இன்னார் எனக்கு இந்த பாதையை காட்டினார் என பாபாவிற்கு எழுதுவதில்லை. பாபா அவ்வாறான செய்திகளை பெறுவதில்லை. ஆதலால் பாபா எதை புரிந்து கொள்வார்? உங்களது அட்டவணையை அனுப்புவதால் எதுவும் நடக்கப் போவதில்லை. நீங்கள் உங்களை போன்று எவரையும் ஆக்க வேண்டும். நீங்கள் ரூப் வசந்த் ஆக வேண்டும். அவ்வாறு இல்லாதுவிட்டால் நீங்கள் தந்தைக்கு சமமானவர்கள் அல்ல. நீங்கள் மிக சரியான ரூப் பசந்த் ஆக வேண்டும். இதற்கே முயற்சி தேவைப்படுகிறது. ஷரீர உணர்வு உங்களை கொள்கின்றது. ராவணன் உங்களை ஷரீர உணர்வு உடையவர்கள் ஆக்கிவிட்டான். நீங்கள் இப்பொழுது ஆத்ம உணர்வுடையவர்கள் ஆகின்றீர்கள். அரை கல்பத்தின் பின்னர் ராவணனான மாயை உங்களை ஷரீர உணர்வுடையவர் ஆக்குகின்றாள். ஆத்ம உணர்வு உடையவர்கள் மிகவும் இனிமையானவர்கள் ஆகின்றார்கள். ஒருவரும் இன்னமும் முழுமையை அடையவில்லை. ஆகையாலேயே பாபா எப்பொழுதும் கூறுகின்றார், எவரது இதயத்தையும் நோகச் செய்யாதீர்கள், துன்பம் கொடுக்காதீர்கள், அனைவருக்கும் தந்தையின் அறிமுகத்தை கொடுங்கள். உங்கள் பேச்சிலும் தொடர்பிலும் பெருமளவு ராஜரீகம் இருக்க வேண்டும். கடவுளின் குழந்தைகளின் உதடுகளில் இருந்து சதா ரத்தினங்கள் மட்டுமே வெளிப்பட வேண்டும். நீங்கள் மனிதர்களுக்கு வாழ்வு என்ற தானத்தை வழங்குகின்றீர்கள். அவர்களுக்கு பாதையை காட்டி கூறுங்கள். நீங்கள் கடவுளின் குழந்தைகள் இல்லையா? ஸ்வர்க ராஜ்யத்தை நீங்கள் அவரிடமிருந்து பெற வேண்டும். அதை ஏன் நீங்கள் இந்த நேரத்திலேயே பெறக்கூடாது? அதை நினைவு செய்யுங்கள். உண்மையிலேயே நீங்கள் உங்கள் ஆஸ்தியை தந்தையிடமிருந்து பெற்றீர்கள் அல்லவா? பாரத மக்களாகிய நீங்கள் தேவர்களாக இருந்தீர்கள். நீங்கள் 84 பிறவிகள் எடுத்தீர்கள். நீங்கள் லக்ஷ்மி நாராயணருடைய குலத்தை சார்ந்தவர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உங்களை நீங்கள் ஏன் குறைவாக கருதுகின்றீர்கள்? அனைவரிலுமே இவ்வாறு ஆக முடியாது என்று கூறுபவர்கள் இக்குலத்தை சார்ந்தவர்கள் அல்ல என்பதை பாபா விளங்கக் கொள்கின்றார். அவர்கள் இப்பொழுது தளம்பலடைய ஆரம்பித்துள்ளார்கள். நீங்கள் 84 பிறவிகளை எடுத்துள்ளீர்கள். 21 பிறவிகளுக்கு வெகுமதியை சேர்த்து கொள்வதற்கு பாபா உங்களுக்கு உதவி இருக்கின்றார். நீங்கள் அதை பயன்படுத்த தொடங்கி பின்னர் அதை குறைத்து கொண்டீர்கள். நீங்கள் துருவினால் மூடப்பட்டு இப்பொழுது தமோ பிரதானமாகவும் சித்தியை போல் பெருமதி அற்றவர்களாகவும் ஆகிவிட்டீர்கள். பாரதம் மாத்திரமே 100% வளமுடையதாக இருந்தது. அவர்கள் எங்கிருந்து தங்களது ஆஸ்தியை பெற்றார்கள்? நடிகர்களால் மாத்திரமே இதை உங்களுக்கு கூற முடியும். மனிதர்கள் நடிகர்களே, லக்ஷ்மியும் நாராயணரும் எங்கிருந்து தமது ராஜ்யத்தை பெற்றார்கள் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இவை மிக நல்ல கருத்துகள். நிச்சயமாக அவர்கள் தங்களது பாக்கியமான ராஜ்யத்தை தங்கள் முற்பிறவியிலேயே பெற்றிருக்க வேண்டும். தந்தை மாத்திரமே தூய்மையாக்குபவர். அவர் கூறுகின்றார், நான் உங்களுக்கு செயல், நடுநிலை செயல், பாவ செயல்களுக்கான தத்துவத்தை கூறுகின்றேன். ராவண ராஜ்யத்தில் மனிதர்களின் செயல்கள் அனைத்தும் பாவ செயல்களே. அங்கே உங்களது செயல்கள் அனைத்தும் நடுநிலையானவை. அது தெய்வீகமான உலகம். நானே படைப்பவர். ஆகையாலேயே நான் நிச்சயமாக சங்கமயத்தில் வர வேண்டும். இது ராவண ராஜ்யம், அது கடவுளின் ராஜ்யம். அதனது ஸ்தாபனையை கடவுள் இப்பொழுது மேற்கொள்கின்றார். நீங்கள் அனைவருமே கடவுளின் குழந்தைகள். நீங்கள் உங்களின் ஆஸ்தியை பெறுகின்றீர்கள். வளம் நிறைந்தவர்களாக இருந்த பாரத மக்கள் இப்பொழுது வளமற்றவர்கள் ஆகிவிட்டார்கள். இந்நாடகம் ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டது. இதில் எந்த வித்தியாசமும் இருக்க முடியாது. அனைவருமே விருட்சத்தில் தங்களது சொந்த பகுதிக்கு உரியவர்கள். இது பல்வகை விருட்சம். தேவ தர்மத்தை சார்ந்தவர்கள் தேவ தர்மத்திற்கே மீண்டும் செல்வார்கள். கிறிஸ்துவ சமயத்தை சார்ந்தவர்கள் தமது சமயத்திலேயே சந்தோஷமாக இருக்கிறார்கள். மற்றோரையும் அவர்கள் தமது சமயத்திற்கு ஈர்த்துள்ளனர். பாரத மக்கள் தங்களது சொந்த தர்மத்தை மறந்ததால் மற்ற சமயங்கள் சிறந்ததென கருதுகிறார்கள். நல்ல வருமானம் சம்பாதிக்கலாம் என்பதற்காக பலர் தொழில் செய்வதற்காக வெளிநாடுகளுக்கு செல்கிறார்கள். நாடகம் மிகவும் அற்புதமாக உருவாக்கப்பட்டுள்ளது. அதை விளங்கிக் கொள்வதற்கு மிகவும் நல்ல புத்தி தேவை. ஞான கடலை கடைவதன் மூலம் அனைத்தையும் உங்களால் விளங்கிக் கொள்ள முடியும். இந்த நாடகம் அனாதியாக ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டது. குழந்தைகளாகிய நீங்கள் உங்களைப் போலவே மற்றோரையும் சதா சந்தோஷமாக்க வேண்டும். தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குவது உங்களது தொழிலாகும். தந்தையின் பணி எதுவோ அதுவே உங்களது பணியும் ஆகும். தேவர்களைப் போன்று நீங்களும் முக மலர்ச்சி உடையவர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் உலக அதிபதிகள் ஆகின்றீர்கள் என்பது உங்களுக்கு தெரியும். ஆகையால் நீங்கள் அழகான குழந்தைகள். கோபத்தை குறித்து நீங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு சந்தோஷம் என்ற ஆஸ்தியை கொடுக்கவே வந்துள்ளார். அனைவருக்கும் சொர்க்கத்திற்கான பாதையை காட்டுங்கள். தந்தையே துன்பத்தை அகற்றி சந்தோஷத்தை அருள்பவராவார். நீங்களும் சந்தோஷத்தை அருள்பவர்கள் ஆக வேண்டும். எவருக்குமே துன்பத்தை விளைவிக்காதீர்கள். நீங்கள் எவருக்கேனும் துன்பத்தை விளைவித்தீர்களாயின் உங்களது தண்டனை 100 மடங்காக அதிகரிக்கும். எவருமே தண்டனையிலிருந்து தப்பித்துக் கொள்ள முடியாது. குழந்தைகளுக்கென விசேஷமான நீதிமன்றம் உள்ளது. தந்தை கூறுகின்றார், நீங்கள் தடைகளை ஏற்படுத்தினால் பெருமளவு தண்டனை கிடைக்கும். இன்னார் எவ்வாறு ஆகுவார் என்பதற்கான காட்சிகள் ஒவ்வொரு கல்பத்திலும் உங்களுக்கு கிடைக்கும். ஆரம்ப காலத்தில் அவர்களுக்கு இந்த விஷயங்கள் காட்டப்பட்டன. ஆனால் அவர்கள் மற்றோருக்கும் அவற்றை கூறுவதற்கு பாபா தடை விதித்திருந்தார். இறுதியில் அனைவரும் மிக சரியாக தெரிந்து கொள்வார்கள். நீங்கள் மேலும் முன்னேறி செல்லும் போது உக்கிரமான காட்சிகள் கிடைக்கும். தொடர்ந்து வளர்ச்சி ஏற்படும். வரிசை அபூவரை நின்றிருக்கும். எவராலுமே பாபாவை சந்திக்க முடியாதிருக்கும். அவர்கள் கூறுவார்கள், ஓ கடவுளே, உங்களது திருவிளையாடல்கள். இதுவும் நினைவு கூறப்பட்டுள்ளது. கல்விமான்களும் பண்டிதர்களும் கூட இறுதியில் வருவார்கள். அவர்களின் சிம்மாசனங்கள் ஆட்டம் காணும். குழந்தைகளாகிய நீங்களே பெருமளவு சந்தோஷத்துடன் இருப்பீர்கள். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப்தாதாவின் அன்பும் நினைவுகளும். இந்த அன்பையும் நினைவையும் நீங்கள் ஒருமுறை மாத்திரமே பெறுகின்றீர்கள். எந்த அளவிற்கு அதிகமாக நீங்கள் நினைவில் நிலைத்திருக்கின்றீர்களோ அந்த அளவிற்கு அதிகமாக நீங்கள் அன்பை பெறுவீர்கள். அந்த அளவிற்கு அதிகமாக உங்களது பாவங்களும் அழிகின்றன. அத்துடன் அந்த அளவிற்கு அதிகமாக உங்களால் கிரகிக்கவும் முடியும். குழந்தைகளாகிய உங்களது சந்தோஷத்தின் பாதரசம் உயர்வாக இருக்க வேண்டும். உங்களிடம் வருகின்ற அனைவருக்கும் பாதையை காட்டுங்கள். எல்லையற்ற தந்தையிடமிருந்து எல்லையற்ற ஆஸ்தியை பெற வேண்டும். இது சிறியதோர் விஷயமா? அவ்வாறான முயற்சி செய்யப்பட வேண்டும். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் ஒன்று. உங்களது பேச்சிலும் பழகுவதிலும் மிகவும் ராஜரீகமானவர்களாக இருங்கள். உங்கள் உதடுகளில் இருந்து சதா ரத்தினங்கள் மாத்திரமே வெளிப்படட்டும். மற்றோரை உங்களுக்கு சமமானவர்கள் ஆக்குவதற்கான சேவையை செய்யுங்கள். எவரது இதயத்தையும் புண்படுத்தாதீர்கள். இரண்டு, கோபத்தை குறித்து பெருமளவு எச்சரிக்கையுடன் இருங்கள். தேவர்களைப் போன்று உங்களது முகமும் சதா முக மலர்ச்சியுடன் இருக்க வேண்டும். இந்த ஞானம் மற்றும் யோக சக்திகளால் உங்களை ஒரு தேவராக்குங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் காட்சிகளை அருளும் ரூபமாகி உங்களின் சக்தி வாய்ந்த கண்ணாடியின் மூலம் அனைவருக்கும் அவர்களின் உண்மையான காட்சியை அருள்வீர்களாக. நீங்கள் ஒரு கண்ணாடியின் முன்னால் செல்லும் பொழுது உங்களின் மிக தெளிவான காட்சியை உங்களால் காண முடியும். எவ்வாறாயினும் அந்த கண்ணாடி சக்தி வாய்ந்ததாக இல்லாதுவிட்டால் உங்களின் நிஜ ரூபத்தை பார்ப்பதற்கு பதிலாக நீங்கள் மற்றொரு ரூபத்தையே பார்ப்பீர்கள். நீங்கள் மெலிந்தவராக இருக்கக்கூடும், ஆனால் உங்களை பருமனாக காண்பிப்பீர்கள். ஆகவே அனைவருக்கும் அவர்களின் காட்சியை கொடுக்கும் வகையில் நீங்கள் சக்தி வாய்ந்த கண்ணாடி ஆக வேண்டும். அதாவது அவர்கள் உங்களின் முன்னால் வந்த உடனேயே அவர்கள் தமது சரீரங்களை மறந்து தமது ஆத்ம உணர்வு ரூபத்தில் ஸ்திரமாக வேண்டும். இதுவே உண்மையான சேவையாகும். இதன் மூலமாக வெற்றி கிடைக்கும். ஸ்லோகம். இந்த கற்பித்தல்களை நடைமுறையில் கடைபிடிப்பவர்களே இந்த ஞான சுரூபங்களும் அன்பு சுரூபங்களும் ஆவார்கள். அவ்யக்த இஷாரா. உங்கள் நம்பிக்கை என்ற அஸ்திவாரத்தை பலப்படுத்தி சதா பயமற்றவராகவும் கவலையற்றவராகவும் இருங்கள். உங்களுக்கு தந்தையின் மீது நம்பிக்கை உள்ளது. ஆயினும் உங்களின் மீது நம்பிக்கை உடைய புத்தியுடைய ஒவ்வொரு பணியையும் செய்யுங்கள். அப்பொழுது நீங்கள் வெற்றியை அனுபவம் செய்வீர்கள். வெற்றியை தவிர வேறு எதுவும் இருக்காது. வெற்றியின் முன்னால் பிரச்சனைகள் எதுவுமே இல்லை. அப்பொழுது நீங்கள் எதையும் ஒரு பிரச்சனையாக கருத மாட்டீர்கள், ஆனால் அனைத்தையும் ஒரு விளையாட்டாகவே கருதுவீர்கள். ஒரு விளையாட்டு சந்தோஷமாகவே விளையாடப்படும். ஒரு பணி இலகுவாக இருக்கும் பொழுது கூறப்படுகிறது, இல்லது வலது கையால் செய்யக்கூடியதோர் விளையாட்டு, அதாவது அத்தனை இலகுவானது. எனவே இதுவும் உங்களின் புத்திக்கு ஒரு விளையாட்டை போன்றே இருக்கும். நீங்கள் ஒரு விளையாட்டை பார்த்து பயப்பட மாட்டீர்கள். ஓம் சாந்தி.